Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
We have been looking at the scriptures to see the things that God warns us about so that we don't make the same mistakes other people made.
ஜனங்கள் செய்த தவறுகளை பார்த்து நாம் எச்சரிப்படைந்து அந்த தவறுகளை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது.
We've been looking particularly at Cain and Abel in our last session.
கடந்த நிகழ்ச்சியிலே காயின் ஆபேலுடைய காரியத்தை குறித்து பார்த்தோம்.
How God accepted not only the Cain Abel's offering but Abel himself first.
தேவன் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தது மட்டுமல்ல முதலாவது ஆபேலை அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம்.
And how when we bring an offering to God, Jesus said, if something is not right between you and another person, settle that, then bring your offering.
நாம் இயேசுவுக்கு காணிக்கை கொண்டு வரும்பொழுது தேவன் காணிக்கை கொண்டு வரும்பொழுது இயேசு சொன்னார், உன் சகோதரர் மீது உனக்கு குறை இருந்தால் முதலாவது அங்கே போய் சீர்பொருந்தி பின்னர் வந்து காணிக்கையை செலுத்து.
I mentioned about giving money to God.
தேவனுக்கு பணத்தை கொடுப்பதை குறித்து நான் சொன்னேன்.
That's a good thing.
பணம் கொடுப்பது நல்லது.
But if you do it out of compulsion,
ஆனால் அதை கட்டாயத்தின் பேரிலே செய்வீர்களானால்,
grudgingly,
அல்லது நீங்கள் முறுவறுப்போடு செய்வீர்களானால்,
then it becomes like Cain's offering.
அது காயினுடைய காணிக்கையைப் போல மாறுகிறது.
So don't let any preacher or pastor force you to give an offering to God.
ஆகவே தேவனுக்கென்று காணிக்கை கொடுப்பதற்கு எந்த பிரசங்கியாரோ போதகரோ உங்களை கட்டாயப்படுத்த அனுமதிக்க வேண்டாம்.
He can invite you.
அவர்களை செய்ய முடியாது, அழைக்கலாம்.
But you must do it voluntarily.
ஆனால் நீங்கள் தானாக மனமுருந்து செய்ய வேண்டும்.
Anything that you give out of compulsion is not a good offering.
ஏனென்றால் கட்டாயத்தின் பேரில் நிர்பந்தத்தின் பேரில் நீங்கள் எதை கொடுத்தாலும் அது காணிக்கை ஆகாது.
So there are offerings that God doesn't accept.
ஆகவே தேவன் ஏற்றுக்கொள்ளாத காணிக்கைகளும் உண்டு.
If your heart is not right,
உங்களுடைய இருதயம் செம்மையானதா இல்லை
என்றால், you not settle something with another person,
அல்லது இன்னொரு சகோதரனோடு கூட சீர்படுத்தவில்லை
என்றால், God will not accept your offering.
தேவன் உங்கள் காணிக்கை ஏற்றுக்கொள்ள
மாட்டார். Even though it may be a very good offering,
அது நல்ல காணிக்கையாக இருக்கலாம்.
Take this matter of preaching.
பிரசங்கிக்கிற காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
If I preach,
நான் பிரசங்கிக்கிறேன்.
But the motive behind the preaching is to get money for myself.
ஆனால் அந்த பிரசங்கிப்பதனுடைய நோக்கம் நான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று இருந்தால்,
to get honor for myself,
அல்லது எனக்கென்று கணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்தால்,
the offering, it may be a wonderful message, but the heart behind the message is not good.
செய்தி அற்புதமான ஒரு செய்தியாக இருக்கலாம், ஆனால் செய்திக்கு பின்னாக உள்ள இருதயமானது சரியில்லையே.
Take the example of people who served God and cast out demons and prophesied and did miracles.
அற்புதங்களை செய்து தீர்க்கதரிசனங்களை சொல்லி பிசாசுகளை விரட்டி இப்படி தேவனுக்கு ஊழியம் செய்கிற மக்களை எடுத்துக்கொள்ள.
Read in Matthew 7:22-24.
மத்தேயு 7:21-24 வரை வாசிக்கிற
offering was good.
அவளுடைய காணிக்கை நல்லதா நன்றாக இருந்தது.
Demons were cast out.
பிசாசுகள் விரட்டப்பட்டன.
Sick were healed.
வியாதியஸ்தர்கள் குணமானார்கள்.
Wonderful sermons that saved souls.
அருமையான பிரசங்கங்கள் ஆத்துமாக்களை ரட்சித்தது.
Teaching that helped people.
போதனை மக்களுக்கு உதவி செய்தது.
There was sin in the heart.
ஆனால் அவருடைய உள்ளத்திலே பாவம்.
When they stand before the Lord,
அவர் தேவனுக்கு முன்பாக அவர் நிற்கும்
போது, just like God rejected Cain,
எப்படி காயினை தேவன் நிராகரித்தாரோ,
God rejects those people.
தேவன் இவர்களையும் தள்ளிவிட்டார்.
Matthew 7, he says, depart from me, you workers of iniquity.
அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்கிறார்.
Even though their offering was good,
அவருடைய காணிக்கை நன்றாக இருந்தும் கூட,
Cain brought the first of his offerings to God.
காயின் தன்னுடைய நிலத்தின் முதற் பழனை கொண்டு வந்தான்.
குட் ஆஃபரிங்,
நல்ல காணிக்கை.
He didn't bring rotten vegetables.
அவன் கெட்டுப்போன அழுகின பரங்க காய்கறிகளை கொண்டு வரவில்லை. நல்ல காய்கறிகள்.
Why did God reject it?
ஏன் தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை?
Heart was not right.
அவருடைய இருதயம் செம்மையானதா இல்லை.
Why does God reject the service of those people mentioned in Matthew 7?
மத்தேயு 7-ல் சொல்லப்பட்ட அந்த மக்களுடைய ஊழியத்தை ஏன் தேவன் அங்கீகரிக்கவில்லை?
Was it because the prophecy was wrong?
தீர்க்கதரிசனம் தவறாய் போய்விட்டதா?
Was it because the miracle was done in some other name?
அந்த அங்கே செய்யப்பட்ட அற்புதங்கள் வேறு நாமத்தில் செய்யப்பட்டதா?
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் தான்.
The heart of the man was wrong.
ஆனால் அந்த மனிதனுடைய இருதயம் தவறாய்
இருந்தது. Was punished.
அந்த மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும்.
One day in Numbers 20, God told Moses to speak to a rock.
என்னாகும் விருதலை வாசிக்கிறோம், ஒரு நாளிலே இந்த கண்மலையை பார்த்து பேசு என்று ஆண்டவர் சொன்னார்.
Water to come.
அந்த தண்ணீர் புறப்பட்டு வர முடியாது.
Moses disobeyed God and hit the rock.
மோசே தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாய் அந்த கண்மலையை அடித்தான்.
God still blessed that and the water flowed to feed the 20 lakhs of people.
தேவன் அந்த கிரியை ஆசீர்வதித்து அங்கிருந்து தண்ணீர் புறப்பட்டு போய் அது 20 லட்சம் மக்களுக்கு அது பிரயோஜனமா இருந்தது.
But those 2 million people were blessed. But that didn't mean that Moses did what was right.
20 லட்சம் மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அதன் நிமித்தமாக மோசே செய்தது சரி என்று நாம் சொல்ல முடியாது.
In the same chapter, you see God punished Moses saying, you will not enter Canaan. It's very serious what you have done.
நீ செய்தது சீரியஸான ஒரு பாவம், ஆகவே நீ கானானுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாய் என்று ஆண்டவர் சொன்னார்.
Even a good man like Moses,
நல்ல மனிதனாகிய மோசே கூட,
his action God blessed.
அவனுடைய கிரியையை தேவன் ஆசீர்வதித்தார்.
God punished him.
ஆனால் அவனையோ தண்டித்தார்.
That's what we see in Matthew 7.
இதைத்தான் மத்தேயு 7-ஆம் அதிகாரத்தில்
வாசிக்கிறோம். We have to be careful not only that our service is according to God's word but that our heart is also right.
ஆகவே நம்முடைய ஊழியமானது தேவனுடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும் என்று கவனமா இருப்பது மட்டுமல்ல நம்முடைய இருதயமும் சரியாக இருக்க
வேண்டும். Remember this phrase.
இந்த வாசகத்தின் ஞாபகத்தில்
the Lord accepted Abel and his offering.
ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார்.
So the Lord has to accept you, your heart and your work.
ஆகவே தேவன் உன்னை அங்கீகரிக்க வேண்டும், உன்னுடைய இருதயத்தை அங்கீகரிக்க வேண்டும், உன்னுடைய ஊழியத்தை அங்கீகரிக்க
வேண்டும். Sometimes a man is accepted but not his work.
சில சமயத்திலே மனிதன் அங்கீகரிக்கப்படுகிறான், அவனுடைய செயல்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை.
That's okay, that's not so serious.
அது அவ்வளவு சீரியஸானதல்ல, பரவாயில்லை.
You read about that in 1 Corinthians 3.
ஒன்று கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம்.
Verse 14 onwards.
14 வசனம் முதல்.
You read about people who their work was bad.
அவர்களுடைய செயல்கள் மோசமானதா இருந்தது.
All wood, hay and straw.
அவைகள் எல்லாம் மரம் புல் வைக்கோலாக இருந்தது.
But and it was all burnt up.
அவைகள் எல்லாம் எரிந்து போனது.
But they themselves were saved.
அவர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள்.
So there is a question, there we see that God accepted a man but not his work.
அங்க தேவன் மனிதனை அங்கீகரித்தார், அவனுடைய ஊழியத்தை அங்கீகரிக்கவில்லை.
In Matthew chapter 7 22 onwards we read that God accepted the man's work but not the man.
மத்தேயு 7 ஆம் அதிகாரம் 22 வசனங்கள் முதல் வாசிக்கிறோம், தேவன் அந்த மனிதனுடைய ஊழியத்தை அங்கீகரித்தார், அந்த மனிதனை அங்கீகரிக்கவில்லை.
It was okay.
ஊழியம் சரிதான்.
But the man was sent to hell.
ஆனால் மனிதன் நரகத்துக்கு அனுப்பப்பட்டான்.
1 Corinthians 3
3 அதிகாரத்தில்
the man goes to heaven but his work is all burnt up.
மனிதன் பரலோகத்துக்கு போகிறான், அவனுடைய ஊழியங்கள் எல்லாம் எரிந்து விட்டது.
How should we do it?
ஆகவே நாம் இதை எப்படி செய்ய
வேண்டும்? We must do it like Jesus.
நாம் இயேசு செய்தது போல செய்ய வேண்டும். பவுல் செய்தது போல.
The man is accepted and his work is accepted.
அந்த மனிதன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், அவனுடைய ஊழியங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது.
In Cain's case
காயினுடைய
the Lord rejected Cain and his offering.
காயினையும் தேவன் தள்ளிவிட்டார், அவனுடைய காணிக்கையும் தள்ளிவிட்டார்.
In Abel's case
ஆபேலுடைய
the Lord accepted Abel and his offering.
ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார்.
And I told you
நான் சொன்னேன்
Cain was jealous because the fire fell on his younger brother.
தன்னுடைய இளைய சகோதரனுடைய காணிக்கையிலே அக்கினி வந்தது நிமித்தமாய் அவன் பொறாமை கொண்டான்.
The Pharisees were jealous because this young man Jesus was getting popular because of the anointing upon his life.
இளைய மனிதன் இயேசு அவருடைய அபிஷேக ஊழியத்தில் அபிஷேகம் இருந்தது. ஆகவே பரிசேயர்கள் பொறாமை கொண்டனர்.
Pharisees were 60 years old, Jesus was 30 years old.
பரிசேயர்களுக்கு 60 வயதாக இருந்தது, இயேசுக்கு 30 வயதாக இருந்தது.
I want to ask you a question.
உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன்.
You are an older servant of the Lord.
நீங்கள் வயது முதிர்ந்த தேவ ஊழியக்காரனாக இருப்பீர்களா?
You really rejoice when you see the anointing on a younger brother.
உங்களை காட்டிலும் வயது குறைந்த ஒருவர் மீது வரக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து உண்மையாலுமே சந்தோஷப்பட முடிகிறதா?
When you see a greater anointing on him.
அவர் மீது பெரிய அபிஷேகம் வருகிறதை பார்க்கும்போது சந்தோஷிக்க முடிகிறதா?
Greater acceptance by people of him than of you.
அவருடைய ஜனங்களாலே அதிகமாய் உங்களை காட்டிலும் அவரை அதிகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள்.
Let me go one step further.
இன்னும் ஒரு படி அதிகம் முன்னுக்கு செல்லட்டும்.
Do you encourage such a person and push him forward so that he goes ahead of you?
அவர் உங்களை காட்டிலும் முன்னுக்கு போகட்டும் என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறீர்களா?
That is the mark of a godly man.
அதுதான் தேவ பக்தியுள்ள மனிதனுடைய
அடையாளம். When you are not like that.
நீங்கள் அப்படி இல்லை என்றால்
I would say you are not a father.
நீங்கள் ஒரு தகப்பன் அல்ல என்று
சொல்லலாம். You may be a good teacher.
நல்ல ஆசிரியராக இருக்கிறார்.
Paul says in 1 Corinthians 4 there are 10,000 teachers but not many fathers.
10,000 உபாத்தியாயர்கள் இருக்கிறார்கள், அநேக தகப்பன்மார் இல்லை என்று பவுல் சொல்கிறார்.
The Church of Jesus Christ in India needs fathers.
இந்திய திருச்சபைக்கு தகப்பன்மார்கள் தேவை.
We have plenty of teachers and evangelists.
நிறைய உபாத்தியாயர்களும் சுவிசேஷகர்களும் இருக்கிறார்கள்.
But fathers very few.
தகப்பன்மாரோ ஒரு சிலர் தான் இருக்கிறார்.
A father is never jealous of his son going ahead of him.
தன்னுடைய மகன் தன்னை காட்டிலும் அதிகமாக முன்னேறுகிறான் என்பதை குறித்து ஒரு காலம் ஒரு தகப்பன் பொறாமை
mother is never jealous.
ஒரு தாய் பொறாமைப்பட மாட்டாள்.
I have come across numerous cases of uneducated parents.
படிக்காத பெற்றோர்கள் எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறேன்.
Whose children become graduates.
அவருடைய பிள்ளைகள் பட்டதாரியாக மாறுகிறார்கள்.
That uneducated mother, sometimes an illiterate mother, is she jealous that her son has become a graduate?
அந்த படிக்காத அல்லது எழுத படிக்க தெரியாத தாய் தன்னுடைய மகன் பட்டதாரி ஆகிவிட்டானே என்று சொல்லி பொறாமைப்படுகிறாளா?
No.
இல்லை.
She goes for his graduation delighted that her son has gone way ahead of her in education.
தன்னை காட்டிலும் தன்னுடைய மகன் எவ்வளவோ படித்து விட்டான் என்று சொல்லி அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு மிகவும் சந்தோஷத்தோடு அந்த தாய் போகிறார்.
Where is this father who was probably a plumber or a mason, not just finished school?
இங்கே இந்த தகப்பன் அவர் பிளம்பராக இருக்கிறார் அல்லது அவர் ஒரு கொத்தனாராக இருக்கிறார், பள்ளி படிப்பை முடிக்கவில்லை.
And his son becomes a software engineer.
அவனுடைய மகன் அவன் மென்பொருள் வல்லுநராக மாறுகிறார்.
Earning 30,000 rupees a month.
மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறார்.
This man used to get 30,000 rupees a year.
இந்த மனிதனுக்கு வருஷத்துக்கு 30,000 ரூபாய் தான் சம்பளம்.
Is he jealous of his son?
தன் மகனை பார்த்து பொறாமைப்படுகிறாரா?
No.
இல்லை.
He is very happy.
அவர் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்.
His son has got way ahead of him.
தன்னை காட்டிலும் மகன் எவ்வளவோ முன்னேறி இருக்கிறார் என்று சந்தோஷப்படுகிறார்.
Why is it we don't find Christian leaders like that?
ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவ தலைவர்கள் இப்படி இல்லை?
Who are delighted that people half their age are going ahead of them spiritually.
தங்களுடைய வயதிலே பாதிதான் இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம்
அடைகிறார்கள்.
ஏன் அவ்வளவு பொறாமை காணப்படுகிறது?
Because we have many religious people who are followers of Cain.
ஏனென்றால் அநேக மதம் சார்ந்த மக்கள் காயினை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
Let me tell you an absolute statement.
நான் ஒரு குறிப்பான வாசகத்தை சொல்கிறேன்.
a spiritual man is never jealous of anyone.
ஒரு ஆவிக்குரிய மனிதன் யாரை பார்த்தும் பொறாமைப்பட மாட்டான்.
I didn't make a mistake when I said that.
நான் இதை சொல்லும்போது தவறாக ஒன்றும் சொல்லவில்லை.
A spiritual man is never never jealous of anyone.
ஒரு ஆவிக்குரிய மனிதன் யாரை குறித்தும் பொறாமைப்படவே மாட்டான்.
A man who has seen his heavenly father.
பரலோக தகப்பனை பார்த்த ஒரு மனிதன்
is never jealous of anyone.
யாரை குறித்தும் பொறாமைப்பட மாட்டான்.
A man who has seen the truth of the body of Christ is never jealous of any other brother.
கிறிஸ்துவின் சரீரமாக சபையின் சத்தியத்தை பார்த்த மனிதன் யாரை குறித்தும் பொறாமைப்படவே மாட்டான்.
Are you jealous of another brother or sister in the body of Christ?
கிறிஸ்துவின் சரீரமாக சபையிலே இருக்கக்கூடிய இன்னொரு சகோதர சகோதரியை பார்த்து
பொறாமைப்படவில்லை?
அவர் வாழ்க்கையில் வருகிறது ஆசீர்வாதம், அவளுக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டதே.
Maybe they got a better house than you.
அவங்களை காட்டிலும் நல்ல வீடு கிடைத்திருக்கிறது.
Maybe their children got better jobs than your children.
உங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது.
Can you sincerely rejoice?
நீங்கள் உண்மையாலுமே மகிழ்ந்திருக்க முடியுமா?
Or are you jealous?
இல்லாவிட்டால் பொறாமை இருக்கிறதா?
Are you happy when some calamity befalls somebody else?
யார் மீதாவது ஒரு குழப்பம் வந்துவிட்டால் நீங்கள் அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்களா?
Because you are jealous of that person?
அவர் மீது பொறாமை கொண்டபடினாலே?
This happens among Christians.
கிறிஸ்தவ மத்தியிலே இது நடக்கிறது.
And let me say it clearly, such Christians are following Satan.
இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் நான் தெளிவாய் சொல்லட்டும், அவர்கள் சாத்தானை பின்பற்றுகிறார்கள்.
When you are happy when some calamity befalls another brother.
இன்னொரு சகோதரனுக்கு ஒரு குழப்பம் வந்துவிட்டது என்று சொன்னால், ஒரு நேரா கூடாத சம்பவம் நெருங்குது என்று சொன்னால், அதை நிமித்தமாக சந்தோஷப்பட்டால்,
even though he is your brother in Christ,
அந்த நபர் கிறிஸ்துவுக்குள்ளாக உனக்கு சகோதரனா இருந்தாலும்,
because you are jealous of him,
நீங்கள் அவர் மீது பொறாமைப்படுகிறதுனால,
some calamity befalls his children and you are happy,
அல்லது அவருடைய பிள்ளைகளுக்கு அசம்பாவிதம் ஏற்பட்டபடினாலே நீங்கள் சந்தோஷப்பட்டால்,
or you try to tear down his children's reputation because you are jealous of them,
அல்லது நீங்கள் அந்த சகோதரன் மீது பொறாமைப்படுகிறபடினாலே அவருடைய பிள்ளைகளுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறீர்கள்.
Let me tell you, you are 100% a follower of Satan. You are not a child of God.
நீ தேவனுடைய பிள்ளை கிடையாது, நீ 100% சாத்தானை பின்பற்றுகிறவனாய் இருக்கிறாய்.
Nobody will probably tell you the truth like this.
இது போல யாரும் உங்களுக்கு சத்தியத்தை சொல்ல மாட்டார்.
But I cannot imagine a person following Jesus Christ and being jealous of somebody.
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவன் இன்னொருவர் மீது பொறாமையை கொள்வதை நான் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது.
What did Jesus say to his disciples?
தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு என்ன சொன்னார்?
He said, you people, John 14:12, will do greater works than me.
நான் செய்கிற கிரியைகளை காட்டிலும் நீங்கள் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று இயேசு சொன்னார்.
He was the son of God.
அவர் தேவனுடைய குமாரன்.
And he is telling his these simple disciples that you are going to do greater works than me.
தன்னுடைய எளிமையான சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நான் செய்கிற கிரியைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள்
என்று. That is the spirit of Christ.
அதுதான் கிறிஸ்துவின் ஆவி.
Where you long that your younger people and your followers and your disciples will do greater works than you.
உங்களை காட்டிலும் இளையவர்கள், உங்களை பின்பற்றுகிறவர்கள், சீஷர்கள் உங்களை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வார்கள் என்று ஆசைப்படுவார்.
That is the mark of a spiritual man.
ஆவிக்குரிய மனிதனுடைய அடையாளம் இதுதான்.
Remember that the first sin described outside the Garden of Eden was not murder but jealousy.
ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே நடந்த முதல் பாவம் அது கொலை அல்ல, பொறாமை.
That jealousy led to murder.
அந்த பொறாமை கொலைக்கு வழிநடத்தியது.
It was not adultery but jealousy.
அது விபச்சாரம் அல்ல, பொறாமை.
So jealousy is a very serious sin.
ஆகவே பொறாமை என்பது மிகவும் கொடூரமான ஒரு பாவம்.
And that is the clear mark of a religious person who's got all his doctrines right.
தன்னுடைய உபதேசங்கள் எல்லாம் சரியா இருந்தாலும் கூட மத சம்பந்தமான மனிதருக்கு இதுதான் தெளிவான அத்தர்.
And such people are not any more saved than Cain is saved.
காயின் இந்த அளவுக்கு ரட்சிக்கப்படவில்லையோ அந்த அளவுக்கு இவரும் ரட்சிக்கப்படவில்லை.
Cain brought an offering to the true God just like you may be bringing an offering to the true God.
நீங்கள் மெய்யான தேவனுக்கு காணிக்கை கொண்டு வருவது போல காயினும் மெய்யான தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்.
See what it says in 1 John.
ஆனால் 1 யோவான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள்.
In 1 John chapter 3
மூன்றாம் அதிகாரம்.
What does it say here?
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
He's talking about loving one another in the body of Christ in verse 11.
11th வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரமாய் சபையிலே ஒருவரை நேசிக்கிற காரியத்தை குறித்து சொல்லுகிறார். 1 John 3:11.
This is the message we have heard right from the beginning.
ஆரம்ப ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷம் இதுதான்.
Very simple.
மிகவும் எளிது.
We should love one another.
நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும்.
And then he says.
பிறகு சொல்லுகிறார்.
The opposite of that.
அதனுடைய நேர் எதிர்மாறாக உள்ள காரியம்.
He's talking to believers.
விசுவாசிகளிடத்தில் பேசுகிறார்.
He's not talking to unbelievers.
அவிசுவாசிகளிடத்தில் பேசவில்லை.
He says you believers.
நீங்கள் விசுவாசிகளே,
you should not be like Cain.
நீங்கள் காயினை போல இருக்க வேண்டாம்.
Who belonged to the evil one and slew his brother.
பொல்லாதனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம்.
Why did he kill his brother?
ஏன் தன் சகோதரனை கொலை செய்தான்?
Because his own deeds were evil, but his brother's deeds were righteous.
தன் கிரியைகள் பொல்லாதவிகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவிகளுமாய் இருந்தபடியினால்.
Now today we don't take a stone and kill our brother like Cain took a stone and smashed Abel's head.
அன்றைக்கு காயின் ஒரு கல்லை எடுத்து ஆபேல் மேல் எரிந்து கொன்றது போல இன்றைக்கு நாம் கல்லை எடுத்து கொல்லாமல் இருக்கலாம்.
We kill people with our tongues.
இப்பொழுது நாம் மக்களை நம்முடைய நாவினாலே கொலை செய்கிறோம்.
We tear down a person's reputation with our tongue.
நம்முடைய நாவினாலே ஒரு மனிதனுடைய நற்பெயரை கிழித்து எறிகிறோம்.
I found that with Christians.
Most
Christians do not know how to say something good about other people.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு மற்றவர்களை பற்றி நன்மையான காரியங்களை பேச தெரியவில்லை.
They are experts in finding all the faults in other people.
மற்றவர்களிலே குறை கண்டுபிடிப்பதிலே மிகவும் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள்.
Those are religious people.
இவர்கள் மதம் சார்ந்தவர்கள். காயினை பின்பற்றுகிறவர்கள்.
They belong to the evil one.
அவர்கள் பொல்லாங்கனை சேர்ந்தவர்கள்.
Who is the accuser of the brethren?
அவன்தான் சகோதரர்களை குற்றம் சாட்டுகிறவன்.
Kill people with their tongue.
தன்னுடைய நாவினாலே மக்களை கொல்லக்கூடியவர்கள்.
I heard a story once. It's an old story. You probably heard it too.
ஒரு முறை நான் ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம்.
About a teacher who put a big white sheet in front of the students in his class.
தன்னுடைய வகுப்பில் உள்ள மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய வெள்ளை பேப்பரை எடுத்து காண்பித்தார்.
And in one corner of that white sheet was a black dot.
அந்த வெள்ளை காகிதத்திலே ஒரு மூலையிலே ஒரு கருப்பு புள்ளி இருந்தது.
And he asked all the 25 students to write down a piece of paper what they saw.
இப்பொழுது என்ன பார்த்தார்களோ அதை ஒரு சிறு பேப்பரில் எழுத சொன்னார்.
And all 25 of them wrote, I can see a black dot in the corner of that sheet.
அந்த காகிதத்தின் மூலையிலே ஒரு கருப்பு புள்ளியை நான் பார்க்கிறேன் என்று எல்லாரும் எழுதினார்.
He took their answers and he said,
அந்த பதிலை பெற்றுக்கொண்டு அந்த ஆசிரியர் சொன்னார்,
He said, all of you got very sharp eyesight.
எல்லாருக்குமே கூர்மையான பார்வை இருக்கிறது.
You could all see that black dot very clearly.
நீங்கள் எல்லாருமே அந்த கரும்பு புள்ளியை தெளிவாக பார்க்கிறீர்கள்.
Not one of you wrote, I see a full white sheet of paper.
நான் முழு வெள்ளை காகிதத்தை பார்க்கிறேன் என்று ஒருவர் கூட எழுதவில்லை.
That black dot is less than 1% of the sheet.
அந்த காகிதத்தினுடைய அளவை பார்க்கும்போது அந்த புள்ளியுடைய அளவு 1% கூட இல்லை.
But all of you saw that.
ஆனால் நீங்கள் எல்லாம் அதைத்தான் பார்த்தீர்கள்.
And he said, human nature is like that.
மனுஷ சுபாவம் இப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னார்.
There may be 99 good things in a person.
ஒரு நபரிலே 99 நல்ல காரியங்கள் இருக்கலாம்.
999 good things in a person.
999 காரியங்கள் நல்லவங்களா இருக்கலாம்.
The one failure is what your eyes will concentrate.
ஆனால் அவர் அடைந்த அந்த ஒரு வீழ்ச்சி அதிலேதான் நீங்கள் நோக்கி பார்த்துக்
கொண்டிருக்கிறோம். Because we got the poison of Satan in us, who is the accuser of the brethren.
ஏனால் சகோதரரை குற்றம் சாட்டுகிற பிசாசுடைய விஷம் நமக்குள்ள இருக்கிறது.
Remember the first promise in the New Testament that I spoke about?
நான் ஏற்கனவே சொன்னது போல புதிய ஏற்பாட்டின் முதல் வாக்குத்தத்தம் என்ன?
Jesus will save his people from their sins.
இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார்.
Which sin should he save us from?
அவர் இந்த பாவத்திலிருந்து நம்மை
Every sin that Satan has put into us.
பிசாசு நம்மளே போட்ட எல்லா பாவங்களிலிருந்தும் அவர் நம்மை மீட்க
வேண்டும். Particularly this habit of focusing on the small weaknesses we see in other people.
குறிப்பாக நாம் மற்ற ஜனங்களிடத்திலே பார்க்கக்கூடிய சிறு பலவீனங்களை.
Have you allowed Jesus to save you from that?
இதிலிருந்து இயேசு உங்களை காப்பாற்ற அனுமதித்திருக்கிறீர்கள்.
Are you glowing that you are a very religious person like Cain?
அல்லது நான் காயினை போல மிகவும் மதம் சார்ந்த மனிதன் என்று என்னை பாராட்டுகிறீர்களா?
Every day you may be bringing offerings to God.
ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வரலாம்.
But there's no fire on it.
ஆனால் அதில் அக்கறை வருவதில்லை.
God's blessing is not on it.
தேவனுடைய ஆசீர்வாதம் அதில் இல்லை.
How do you know whether God is happy with you?
தேவன் உங்களோடு கூட சந்தோஷமா இருக்கிறாரா இல்லை என்று எப்படி தெரியும்?
It's not by the results of your ministry.
உங்கள் ஊழியத்தின் விளைவினால் அல்ல.
You may have hundreds of people saved through your ministry and your church may be 10,000 people.
நூற்றுக்கணக்கான மக்கள் உங்களுடைய பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய சபையில 10,000 பேர் அங்கத்தினராக இருக்கலாம்.
God may be not at all happy with you.
உங்கள் மீது தேவன் சந்தோஷமாக இல்லாமலே இருக்க முடியும்.
And evidence of that is Matthew chapter 7 where people healed and cast out demons and they went to hell at the end of it.
மத்தேயு 7 ஆம் அதிகாரத்திலே தான் இது மாதிரி சம்பவத்துக்கு அத்தாட்சியை பார்க்கிறோம். ஜனங்கள் பிசாசை விரட்டினார்கள், அற்புதம் செய்தார்கள், முடிந்த நரகத்துக்கு போனார்கள்.
Moses fed satisfied the thirst of 2 million people with water and then got rejected from going into Canaan himself.
20 லட்சம் மக்களுடைய தாகத்தை தீர்த்த மோசே அந்த சம்பவத்தின் மூலமாக கானானுக்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை.
Do you believe that an evangelist who brings hundreds of people to Christ can go to hell himself?
ஒரு சுவிசேஷ நூற்றுக்கணக்கான மக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறவன் அவனே நரகத்துக்கு போக முடியும் என்று நம்புகிறீர்களா?
I have no doubt about it because of what I read in Matthew 7:22.
எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்றால் அதைத்தான் மத்தேயு 7 ஆம் அதிகாரம் 22 ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
Do you believe that if you read particularly that passage from Matthew 7 verse 15 onwards all the way to 20:24
மத்தேயு 7 ஆம் அதிகாரம் 15 இலிருந்து நீங்கள் தொடர்ந்து 24 ஆம் வசனம் வரை வாசித்தீர்களா?
Talking about false prophets.
பொய் தீர்க்கதரிசிகளை குறித்து
பேசுகிறார். Accomplish many things.
அவர்கள் அநேக காரியங்களை
சாதித்தார்கள். I reject them, reject you because you are living in sin.
நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் உங்களை நான் தள்ளி விடுகிறேன் என்று ஆண்டவர்
சொல்கிறார். You believe a pastor who is evangelical in faith and has got 10,000 members in his church can go to hell?
ஒரு பாஸ்டர் அவர் சுவிசேஷ வேலையை செய்து 10,000 பேர் தன்னுடைய சபையிலே சேர்க்கப்பட்டும் அவர் நரகத்துக்கு போக முடியும் என்று நம்புகிறீர்களா? கண்டிப்பாக.
If there is sin in his private life.
அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில் பாவம் இருந்தால்.
The Lord rejected Cain and his offering.
காயினையும் அவன் காணிக்கையும் தேவன்
If there's jealousy in you, you're in a very serious condition.
உனக்குள்ளாக பொறாமை இருக்கிறது என்று சொன்னால் நீ மிகவும் கொடிய நிலையில்
இருக்கிறாய். And the Lord speaks to you.
ஆண்டவர் உன்னோடு கூட
பேசுகிறார். He's speaking to you right now.
இப்பொழுதே உன்னோடு கூட
பேசுகிறார். And the Lord said to Cain,
ஆண்டவர் காயினை பார்த்து
சொன்னார், Why are you angry?
ஏன் நீ கோபப்பட்டாய்?
Why has your face fallen?
உன் முகநடை ஏன் வேறுபட்டது?
You know, that's something we see here in Genesis 4 verse 6.
ஆதியாகமம் 4 அதிகாரம் 6 வசனத்தில் அதை பார்க்கிறோம்.
When our heart is bad, it gets reflected on our face.
நம்முடைய இதயம் செம்மையாக இல்லை என்று சொன்னால் அது நம்முடைய முகத்திலே தெரிகிறது.
There's a verse in Proverbs in chapter 27.
நீதிமொழிகள் 27 அதிகாரத்திலே ஒரு வசனம் உண்டு.
Which teaches us this.
இது நமக்கு போதிக்கிறது.
In Proverbs 27.
நீதிமொழிகள் 27 அதிகாரம்.
And verse 19.
19 வசனம்.
As in the water face reflects face, so the heart of man reflects man.
தண்ணீரிலே முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல் மனுஷரில் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும்.
One paraphrase of that verse says.
இதனுடைய விளக்கம் எப்படி சொல்கிறது என்றால்,
As when you look into a pool of water, you can see your own face there.
நீங்கள் தண்ணீருக்குள்ளாக பார்க்கும்போது உங்கள் சொந்த முகத்தை அதிலே பிரதிபலிக்கிறது.
In the same way, the face of man reflects what is inside his heart.
அதே போல ஒரு மனிதனுடைய முகமும் தன்னுடைய இதயத்தில் உள்ளவைகளை வெளிப்படுத்துகிறது.
We can see that sometimes.
அதே சில சமயத்தில் பார்க்கலாம்.
There is anxiety in a person's heart.
ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே கவலை இருக்குமானால்
you can see it in his face.
அவனுடைய முகத்திலே அது தெரியும்.
Joseph asked Pharaoh's butler, "Why are you looking so discouraged?"
யோசேப்பு அந்த சிறைச்சாலை பணம் மாத்திர காரணை பார்த்து ஏன் உன்னுடைய முகம் துக்கமா இருக்கிறது என்று
கேட்டார். You can see discouragement on a person's face.
ஒரு மனிதனுடைய முகத்திலே அதே ரீதி பார்க்க
முடியும். Man is happy in his heart, you can see that in his face.
ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் சந்தோஷம் உள்ளவனா இருந்தால் அதையும் பார்க்க முடியும்.
Man is jealous, you can see that in his face.
ஒரு மனிதன் பொறாமை உள்ளவனா இருந்தால் அதையும் முகத்திலே பார்க்க முடியும்.
Speaks about haughty eyes.
மெட்டிமையான கண்கள் என்பதை குறித்து வேதம் பேசுகிறது.
That means what is in the heart comes out through the eyes, the pride.
கண் இருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமையானது கண்களின் மூலமாக வருகிறது.
2 Peter 2 we read about eyes full of adultery.
2 பேதுருவின் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் விபச்சாரம் மயக்கத்தால் நிறைந்த கண்கள்.
The adultery is in the heart but it comes out through the eyes.
இருதயத்தில் விபச்சாரம் இருக்கிறது அது கண்களின் மூலமாக வருகிறது.
There are some people, even Christians, you look at their eyes and you can see impurity there.
சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை கண்களிலே பார்த்தாலே அசுத்தம் தெரிகிறது.
Many men are like that.
அநேக மனிதர்கள் அப்படி இருக்கிறார்கள்.
There's impurity in their heart and they cannot hide it. It's in their eyes.
அவருடைய உள்ளத்திலே அசுத்தம் காணப்படுகிறது அதை அவர் மறைக்க முடியாது கண்களின் மூலமாக வெளியே வருகிறது.
Women don't like to look at them.
ஸ்திரீகள் அவர்களை பார்க்க
விரும்புவதில்லை.
அவர்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவருடைய கண்கள் விபச்சாரத்தினாலே நிறைந்திருக்கிறது.
So when there's anger in the heart, it's seen in the face.
ஆகவே உள்ளத்திலே கோபம் இருக்குமானால் முகத்திலே தெரிகிறது.
If there's goodness in the heart, that's seen in the face too.
உள்ளத்திலே நன்மை இருந்தால் அதுவும் முகத்திலே தெரியும்.
There's a lovely verse in Ecclesiastes which says wisdom lights up a man's face.
பிரசங்கிலே ஒரு அருமையான வசனம் இருக்கிறது, ஞானம் ஒரு மனிதனுடைய முகத்தை
பிரகாசிக்கிறது.
அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இருமாப்பை எடுத்து போடும்.
So here Paul, the Lord says to Cain, why is your face fallen?
உடைய முகநடை ஏன் வேறுபட்டது என்று ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார்.
Verse 7 of Genesis 4.
ஆதியாகமம் 4 அதிகாரம் 7 வசனத்தில்
பார்த்தால், If you've got good intentions in your heart, won't your face be lifted up?
நீ நன்மை செய்தால் உன்னுடைய முகம் வேறுபடாதோ?
The meaning is in your heart if you intend well towards other people, your face will be bright.
அதாவது நீ மற்ற மக்களுக்கு நன்மையே நீ எண்ணுவாய் என்று சொன்னால் உன்னுடைய முகம் பிரகாசமாக இருக்கும்.
Have you seen people who got some grudge in their heart against you?
உங்கள் மீது உள்ளத்திலே குறை இருக்கக்கூடிய சகோதரர்களை பார்த்திருக்கிறீர்களா?
Even when they try to smile at you, it's a weak type of smile.
அவர் உங்களை பார்த்து சிரிக்க முற்பட்டாலும் கூட அது ஒரு பலவீனமான சிரிப்பாக
இருக்கும். And you know that's not a genuine smile.
அது உண்மையான சிரிப்பு அல்ல என்பதை
கண்டுபிடித்துவிடுவீர்கள். Because you cannot hide what is in your heart.
ஏனென்றால் உள்ளத்தில் இருக்கதை ஒரு காலம் மறைக்க முடியாது.
And you see other people who are sincerely happy to see you, you can see it in their smile.
ஆனால் இன்னும் ஒரு சிலர் உண்மையாலுமே அவர்கள் உங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் அதை சிரிப்பிலே கண்டுபிடித்து விடலாம்.
God has made it like that.
தேவன் அப்படித்தான் உண்டாக்கியிருக்கிறார்.
You can't hide everything in your heart.
எல்லாவற்றையும் உள்ளத்திலே மறைத்து விட முடியாது.
Manifest.
அது வெளியே வந்துவிடும்.
Love of money is manifest outside you.
பண ஆசை உங்களுக்கு வெளியே வந்துவிடும்.
So the Lord goes on to say.
ஆகவே தேவன் சொல்கிறார்,
If you have good intentions in your heart, your face will be bright.
உன்னுடைய இருதயத்திலே நன்மை இருக்குமானால் உன்னுடைய முகம் பிரகாசிக்கும்.
But if you don't have good intentions in your heart.
ஆனால் உன்னுடைய உள்ளத்திலே நன்மை இல்லை என்றால்,
Sin is like a tiger waiting at your door.
பாவம் ஒரு புலியைப் போல் உன்னுடைய வாசற்படியிலே காத்திருக்கும்.
If the door is open slightly, it will jump in and catch you.
கதவை சற்று திறந்தாலே அது பாய்ந்து வந்து உங்களை பிடித்துவிடும்.
You know, sin is like that when you are jealous of somebody.
நீங்கள் யார் மீதாவது பொறாமைப்பட்டால் பாவம்
இருக்கும். You can sin very quickly when you got a wrong attitude towards somebody.
யார் மீதோ உங்களுக்கு தவறான ஒரு மனப்பான்மை இருக்குமானால் பாவம் வெகு சீக்கிரத்தில் உங்களை பற்றி பிடித்துவிடும்.
In your own life.
உங்களுடைய சொந்த வாழ்க்கை ஆராய்ந்து பார்.
It's very difficult to sin against someone towards whom you have a good attitude.
நீங்கள் ஒருவர் மீது நல்ல மனப்பான்மை வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு விரோதமாய் பாவம் செய்வது மிக கடினம்.
If you have a bad attitude towards somebody.
ஆனால் யார் மீதோ தவறான எண்ணம் இருக்குமானால்
it's very easy to sin.
பாவம் செய்வது மிகவும் எளிது.
Slight provocation and immediately you say something that hurts that person.
ஒரு சிறு விதத்தில் உங்களை எரிச்சல் ஊட்டினால் போதும், நீ உடனடியாக மனமனமனமன என்று அவர்களை பார்த்து சாடி விடுவீர்கள். ஆண்டவர் சொல்கிறார்,
sin's desire, Genesis 4:7, is to conquer you.
பாவத்தினுடைய ஆசை உன்னை பற்றிக்கொள்ளும்.
Sin wants to conquer you.
பாவம் உன்னை மேற்கொள்ள விரும்புகிறது.
But he says,
அவன் ஆனால் சொல்கிறார்,
you must conquer it and master it.
நீ அதை மேற்கொண்டு ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்.
You know the message of victory over sin comes in Genesis chapter 4.
பாவத்தின் மீது உள்ள வெற்றி வாழ்க்கை ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது தெரியுமா?
Just in Romans 6:14.
ரோமர் 6:14 மட்டுமல்ல,
Genesis 4:7.
ஆதியாகமம் 4 அதிகாரம் 7 வசனம்.
God is speaking.
தேவன் பேசுகிறார்,
you must master sin.
நீ பாவத்தை ஆண்டு கொள்ள வேண்டும்.
The only thing man did not know how to do it.
அதை எப்படி செய்வது என்று மனிதனுக்கு தெரியாமல் இருந்தது.
Now in the new covenant,
ஆனால் இப்பொழுது புதிய
உடன்படிக்கையிலே
ஆண்டவர் சொல்கிறார்,
sin shall not be master over you when you come under grace.
நீங்கள் கிருபைக்கு கீழாக வரும்பொழுது பாவம் உங்களை ஆண்டு கொள்ள முடியாது.
Now what we learn from this passage is,
ஆகவே இந்த பகுதியிலிருந்து நாம் என்ன
கற்றுக்கொள்கிறோம்? God speaks to us.
தேவன் நம்மோடு பேசுகிறார்.
But the sad thing is Cain did not listen.
துக்கமான விஷயம் என்னவென்றால் காயின் செவி கொடுக்கவில்லை.
Now God is speaking to you, my friend.
என் நண்பனே, இன்னொரு கூட தேவன் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்.
I hope you will not be like Cain.
காயினை போல இருக்க மாட்டாங்க.
You will acknowledge your sin.
உன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன்.
Forgive you.
அப்பொழுது தேவன் உன்னை
மன்னிப்பார். And deliver you.
உன்னை விடுதலையாக்குவார்.
So let's bow our heads for a moment of prayer.
ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம்.
Will you say, Lord,
ஆண்டவரே,
I see things in my heart which are not right.
சரியாக இல்லாத அநேக காரியங்களை இதயத்திலே பார்க்கிறேன்.
Attitudes towards other people that are not right.
மக்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மை சரியில்லை ஆண்டவரே.
Cleanse me.
தயவு செய்து என்னை சுத்திகரியும்.
Please fill me with your spirit.
உம்முடைய ஆவியால என்னை நிரப்பும் ஆண்டவரே.
Give me grace to overcome sin in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை மேற்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்கள்.
I want to be a conqueror.
நான் ஜெயாளியாக இருக்க விரும்புகிறேன்.
I don't want to be a defeated Christian.
நான் ஒரு தோற்கடிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேன்.
I want to have an attitude of love to all of your people.
உம்முடைய எல்லா ஜனங்கள் மீதும் நான் அன்பான ஒரு இதயத்தோடு கூட இருக்க
விரும்புகிறேன். I don't want to be jealous of anyone.
நான் யாரை குறித்தும் பொறாமைப்பட விரும்புகிறேன்.
God, I believe you will help me.
ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்வீர் என்று நம்புகிறேன்.
Amen. God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.